நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசிநந்தி தேவர், நற்றால் காசிநந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் திருமலை போகநாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திலி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடல் சமாதி சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதிச்சேந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் பழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை பார்க்கும் சத்சங்கமாகவும் அல்லது வரும் கேள்விகளுக்கு விடை காண்பதாகவும் அமையும். இன்று இரண்டு கேள்விகள் வந்திருக்கின்றன. ஆனால் அது முக்கியமான கேள்வியாக இன்று எடுத்து நான் பேசப்போவது ஆரம்ப சாதகர் ஒருவருடைய கேள்வி. அது முழுக்க முழுக்க கிரியா யோகத்தை சார்ந்த கேள்வி, இருப்பினும் சைவ சித்தாந்த நுட்பங்களும் அதற்குள் இருக்கின்றது. பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் பேசுவோம். அவருடைய கேள்வி என்னவென்றால், தான் குடும்பத்துடன் இந்த கிரியா யோகத்தை சிறிது காலம்தான் செய்து வருகின்றேன். 4 மாதங்களாக என்னுடைய உறவினர்கள் பலர் இந்தியாவில் இருக்கின்றார்கள், நான் கனடாவில் இருக்கின்றேன். அவர்களுக்கு நான் செய்யும் யோகத்தை பற்றி இங்கிருந்து அங்கு சொன்னபோது, கனடாவில் இந்த யோகம் இந்தளவு தூரத்துக்கு அறிந்து செய்கின்றார்களே, எங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று தன்னுடைய சுற்றத்தார்கள் உறவினர்கள் தனக்கு கூறியதாகவும், அந்த கிரியா யோக அடிப்படையாகிய தேக பயிற்சி, அதாவது முதலாவது உடலுக்குரிய பயிற்சியை அவர்கள் அவ்வளவு ஆர்வமாக கேட்டபோது எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாத நிலை, அதாவது அதற்குரிய விளக்கத்தை கொடுக்க முடியாத நிலையில் நான் படித்து கொண்டிருக்கின்றேன் 4 மாதங்களாக. ஆகவே அப்படியான ஆர்வம் உள்ளவர்களுக்கு நீங்கள் இந்த தேக பயிற்சியின் மகிமையை ஒரு முறை உங்களுடைய சத்சங்கத்தில் சொன்னால், நான் என்னுடைய சத்சங்கங்களை அவர்களுக்கு அனுப்பிய வண்ணம் இருக்கின்றேன் என்னுடைய நெட்வொர்க்கில், அவர்கள் அதை கேட்டால் அவர்கள் அங்கிருக்கும் லோக்கல் கிரியா யோகா சங்கங்களுடன் சேர்ந்து இந்த கிரியா யோகத்தை அவர்கள் பயிலுவதற்கு சந்தர்ப்பம் உண்டு என்று இந்த நண்பர் கேட்டிருக்கின்றார். ஏனென்றால் நீங்கள் இந்த சத்சங்கத்தில் கொடுப்பவையெல்லாம் நான் அவர்களுக்கு அனுப்பி கொண்டே இருக்கின்றேன். மிகவும் ஆனந்தமாக எளிய முறையில் பல விடயங்கள் கிடைக்கின்றது என்று வாழ்க்கைக்கு சந்தோஷப்படுகின்றார்கள். ஆகவே அவர்களை யோகத்திலும் ஈடுபட வைக்க வேண்டும் என்பது தன்னுடைய விருப்பம். முடியுமானால் இந்த தேக பயிற்சியை பற்றி சிறிது விளக்கம் கொடுப்பீர்களா என்பது அவருடைய கேள்வி. இது முக்கியமான கேள்வி. ஏனென்றால் நாங்கள் பல விடயங்களை கேட்கின்றோம், படிக்கின்றோம், சைவ சித்தாந்தத்தில் அடிப்படை கருத்தை படிக்கின்றோம், அதை பற்றி சிந்திக்கின்றோம், அது எல்லாம் தேவை. ஆனால் நாங்கள் ஆர்வம் உள்ளவர்களையும் அணைத்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த தேக உடலுக்கான பயிற்சியை பற்றிய ஒரு அதி உன்னத யோகமான கிரியா யோகத்தின் சில நுணுக்கங்களை அவர்களுக்காக இந்த அன்பருக்கு பதிலாக கொடுக்கின்றேன். முதலாவதாக இந்த கிரியா யோகா ஐந்து உடல்களை கொண்ட யோகா. இதை மற்றவர்களும் உங்களுடைய சுற்றத்தார்களுக்கு அனுப்பலாம். இந்த சத்சங்கத்தை ஐந்து உடலுக்குரிய யோகாவாக கிரியா யோகா வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. தேக உடல், சுவாச உடல், மன உடல், அறிவு உடல், ஆன்ம உடல். இது தேக உடலுக்கான பயிற்சி தான் முதன்மை. இந்த பயிற்சிக்குள் வரும் முதலே அவர்கள் பாபாஜியின் தங்க விதிகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதாவது அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி என்று எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் தரப்பட்டிருக்கின்றது. அன்பை கொடுக்க பழக வேண்டும், அன்பாக இருக்க பழக வேண்டும், நல்லவற்றை எடுக்க வேண்டும், தீயவற்றை அகற்ற வேண்டும். இந்த வழியில் வந்து கொண்டுதான் இந்த தேக உடற்பயிற்சியில் பயணிக்கும் போது அவர்கள் அதிலிருந்து மேல்நிலைக்கு வருவதற்கு மிகவும் அற்புதமான சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆகவே பாபாஜியின் தங்க விதியான அன்பு, தொண்டு, அது வாழ்க்கைக்கு உகந்த விடயம், அன்பாக இருத்தல். அந்த அன்பு ஒரு நேரத்தில் அருளாகும். அந்த அருள் மிகவும் உன்னதமான தொண்டாகும். அந்த தொண்டு பாபாஜியின் மீது, பரம்பொருளின் மீது பக்தியை கொண்டு வரக்கூடிய ஒரு விடயமாகும். அதன் மூலம் சரணாகதியை பற்றி அறியலாம். அந்த நேரத்தில் தான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் எங்களுக்கு உதவி செய்யும். ஏனென்றால் இந்த யோகம் சிவ யோகத்தில் இருக்கும் சைவ சித்தாந்த அடிப்படையில் வந்த யோகம் என்று யோகியார் சொல்லியிருக்கின்றார். இந்த தேக பயிற்சியை எடுத்து பார்க்கும்போது 18 உன்னதமான ஆசனங்கள் உண்டு. அந்த ஆசனத்தை நாங்கள் கூர்மையாக கவனித்தால் முதல் ரெண்டு ஆசனங்களும் வணக்கத்திற்குரியவையாகவும் கடைசி இரண்டு ஆசனங்களும் எங்களுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீவ் என்று சொல்லுவோம், எங்களுக்கு ஏற்படும் அமுக்கத்தை இல்லாது செய்வதற்கும் உடலில். கடைசி ஆசனம் எங்களுடைய உடலை சமநிலைப்படுத்துவதற்கும் என்று 18 ஆசனங்கள் உண்டு. ஆகவே இதை பற்றிய சிறிய விளக்கத்தை கொடுத்து விடுகின்றேன். இடையில் இருக்கும் 14 ஆசனங்களும் முழுக்க முழுக்க உடல் அசைவுகளுக்குரியது, உடல் வை ஆரோக்கியமாக வைப்பதற்குரியது. ஆனால் இந்த 18 ஆசனங்களையும் எங்களுடைய குரு சுவாமிராம் அவர்கள் சொல்லி தந்த கூற்றின்படி எனக்கு இந்த 18 ஆசனங்களிலும் எங்களுடைய உடலில் இருக்கும் 72,000 நாடி நரம்புகளையும் உசுத்தக்கூடியதாக இந்த 18 ஆசனங்களையும் பாபாஜி அமைத்திருக்கின்றார் கிரியா யோகத்தில். அதன் கருத்து என்ன? அதாவது எங்களுடைய உடலில் எல்லோருக்குமே 72,000 நாடி நரம்புகள் உண்டு. அந்த நாடி நரம்புகள் என்னத்திற்கு பயன்படுகின்றது? எங்களுடைய ரெகுலர் சுவாசத்தை நாங்கள் எடுத்து விடும்போது அந்த நாடி நரம்புகளுக்கு ஊடாக இரத்த ஓட்டங்கள் நடைபெறுகின்றது. அந்த இரத்த ஓட்டம் நடைபெறுவதால் தான் நாங்கள் வாழ்க்கையில் உயிருடன் இருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். எப்போது சுவாச காற்று நிற்கின்றதோ, எப்போது இந்த இரத்த ஓட்டம் நிற்கின்றதோ எங்களுடைய உடல் இறந்து விடும், ஆன்மா பறந்து விடும். இப்போது படித்து கொண்டிருப்பதை வைத்து பார்த்தால் பாம்பு செட்டையை கழட்டி விட்டு செல்வது போல. ஆகவே இந்த உடல் இயக்கத்திற்கு முக்கியமானது சுவாசம். அந்த சுவாசத்தால் தொழிற்படுவது இரத்த ஓட்டம் உங்களுடைய உடலில். ஆகவே கிரியா யோகம் ஏன் உன்னதமான யோகம் என்றால், இந்த புதுக்க கேட்பவர்களுக்கு இது உலகம் முழுக்க பரவுவதற்கு இது ஏன் உன்னதமான யோகம் என்றால், இந்த 18 ஆசனங்களிலும் மூச்சை முக்கியமாக வைத்து பாபாஜி இதை வரையறுத்திருக்கின்றார். அந்த மூச்சு முக்கியமாக வைத்து வரையறுப்பது என்றால் அதனுடைய கருத்து என்ன? இந்த 18 ஆசன அசைவுகளையும் நீங்கள் செய்யும் போது நீங்கள் சுவாசத்தை எடுக்கின்றீர்கள், சுவாசத்தை விடுகின்றீர்கள். அது உங்களுடைய ஆசன பயிற்சியுடன் சேர்ந்து வருகின்றது. அந்த சொற்கள் எப்போது சுவாசத்தை எடுக்கணும், எப்போது சுவாசத்தை விடணும், நீங்கள் சுவாசத்தை அடக்கி கொண்டு இந்த ஆசனத்தை செய்யவே கூடாது என்று பல விதிகளும் இந்த கிரிய யோகத்திற்குள் உண்டு. அதனால் தான் இதை பழகும் போது ஒரு குரு, ஒரு ஆசிரியர் மூலம் இதை ஒழுங்காக பழகிவிட்டு நீங்களாகவே செய்யலாமே தவிர நீங்கள் தனியாக இதை செயல்படுத்துவது, இப்படியான விளக்கங்கள் இல்லாவிட்டால் உங்களுக்கு அது உங்களை கொண்டே வருத்தத்தில் போட்டுவிடும் என்று எங்களுடைய குரு, அவர் ஹீலிங்கில் உலகளாவிய முறையில் பெரியவர், எல்லோருடைய வருத்தத்தையும் குணமாக்குபவர், அவரே சொல்லியிருக்கின்றார் எங்களுக்கு இதன் தாய்பெரியத்தை. ஆகவே இது ஒரு கைடன்ஸ் இல்லாமல் செய்ய முடியாத, அந்த கைடன்ஸுக்குரிய ஆரம்ப அறிவைத்தான் இந்த சத்சங்கத்தில் கூறவிருக்கின்றேன். அவ்வளவுதான். இந்த அன்பர் கேட்டதற்காக அவருடைய குடும்பத்தினர், சக குடும்பத்தினர், மற்றவர்கள், சுற்றத்தார்களை ஊக்கப்படுத்துவதற்கு அதை பேசுவீர்களா என்று. ஆகவே இந்த அற்புதமான யோகம் இந்த 72,000 நாடி நரம்புகளையும் இந்த 18 ஆசனங்களை நீங்கள் 1 மணி நேரத்துக்கு கிட்ட செய்வீர்கள். அந்த 1 மணி நேரத்தில் உங்களுடைய உடம்பு முழுக்க சுறுசுறுப்பாகவும், ஆங்கிலத்தில் ஆக்டிவேஷன் என்று சொல்லுவோம், ஆக்டிவேட் பண்ணப்படுகின்றது. அதாவது இந்த 18 ஆசன அசைவுகளில் உங்களுடைய 72,000 நரம்புகளும் உசுத்தப்படுகின்றன என்று எங்களுடைய குரு சொல்லுவார். அந்த உசுத்தல் என்பது என்ன? நீங்கள் இந்த ஆசனங்களை மூச்சு எடுத்து மூச்சு விட்டு செய்யும் போது அந்த பிராண காற்று உள்ளுக்குள் இருக்கும் நாடி நரம்புகளில் அந்த இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கின்றது அந்த நேரத்தில். ஆகவே எங்களுக்கு வரும் சுகஹீனங்கள் எல்லாம், அதை வெஸ்டர்ன் மெடிசினில் பார்த்தாலும் சரி, ஆன்மீக வழியில் யோகத்தில் பார்த்தாலும் சரி, இந்த சுகஹீனம் வருவதற்குரிய காரணம் குரு சொல்லுவார், எனர்ஜி ஃப்ளோ பிளாக் என்று ஆன்மீகத்தில். அதை வெஸ்டர்னில் டாக்டர் சொல்லுவாங்க, இரத்த ஓட்ட அடைப்பு. இந்த நாடி நாளங்களுக்குள் எங்கேயாவது அடைப்புகள் ஏற்பட்டு விடுமாக இருந்தால் அது ஒரு தேகத்துக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கும், நோயை கொடுக்கும். அந்த நோய் மூலம் எல்லோரும் துன்பப்படுவார்கள். ஆகவே இந்த 18 ஆசனங்களையும் ஒவ்வொரு வாரமும் ஒரு முறையோ, 2 முறையோ, முழுக்க 3 முறையோ முழுக்க செய்து கொண்டு வரும்போது இந்த பிராணசக்தி ஓட்டத்தால் நரம்புகளுக்கு கிடைக்கும் உங்களுடைய சாதாரண சுவாசத்தில் கிடைப்பதை விட அதிகமாக கிடைக்கும் இந்த பிராணசக்தி ஓட்டத்தால் அந்த ஆசனத்தை நீங்கள் செய்யும் போது அந்த அடைப்புகளை அடைக்க விடாது உங்களுடைய சாதாரண வாழ்க்கையில். அதனால் நீங்கள் தேக ஆரோக்கியத்துடன் இந்த யோகத்தை செய்யும் போது வாழலாம் என்பதுதான் பாபாஜியின் இந்த அற்புதமான தேக பயிற்சிகள், 18 ஆசனங்கள். ஆகவே இது ஒரு அற்புதமான விடயம் என்று சொல்ல முடியாது. உங்களுடைய உடலை நீங்களே டீச் பண்ற என்று சொல்றது, நீங்களே உங்களுடைய உடலை பழக்கி எடுக்கின்றீர்கள் இந்த ஆசன அசைவுகளை சரியாக செய்வதன் மூலம், அந்த சுவாச காற்றை அவதானித்து செய்வதன் மூலம் உங்களுடைய 72 நாடி நரம்புகளும் அந்த 1 மணி நேரத்தில் உசுத்தப்படுகின்றன. ஆகவே இந்த அற்புதமான யோகத்தை நீங்கள் செய்யும் போது இந்த 72,000 நாடி நரம்புகள் உசுத்தப்படும் போது அதை நீங்கள் சரியாக பயன்பெற வேண்டுமென்றால் இந்த 18 ஆசனங்களை நீங்கள் செய்யும் போது உங்களுடைய மன கவனம் உங்களுடைய சுவாசத்தில் இருக்க வேண்டும் என்று குரு சொல்லி தந்திருக்கின்றார் பாபாஜியின் யோகத்தில். அதாவது நீங்கள் ஆசனங்களை செய்யும் போது உங்களுடைய மனதை ஓட விடாது, மனதை உங்களுடைய சுவாசத்தை ஒழுங்கமைப்பதற்கு நீங்கள் பாவிக்க வேண்டும். அந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆசனத்திலும் நீங்கள் சரியாக சுவாசத்தை எடுத்து விடுகின்றீர்களா என்பதை நீங்கள் அவதானித்து செய்ய வேண்டும். அதனால்தான் ஒரு குரு அல்லது ஒரு ஆசிரியரின் உதவியுடன் நீங்கள் இந்த ஆசனத்தை பழகி முடிக்க வேண்டும். அதன் பின் நீங்களாகவே அதை தொழிற்படுத்த வேண்டும் என்று அந்த சூட்சுமத்தையும் ஆசிரியர் குரு சொல்லி தந்திருக்கின்றார் சுவாமி ராம் அவர்கள். அல்லது அது உங்களை நோய்களுக்குள் அமிழ்த்திவிடும். ஆகவே இப்போது இந்த இரத்த ஓட்டத்தை துரிதப்படுத்துவது உங்களுடைய நோய்களிலிருந்து நோய்களை அகற்றி சுகவாழ்வு வாழ்வதற்கும், இந்த அவதானத்தை நீங்கள் இந்த ஆசனத்தை செய்யும் போது மனதினால் இந்த சுவாசத்தை அவதானித்து இந்த 18 ஆசனங்களையும் செய்யும் போது அதனால் கிடைக்கும் அந்த அவதானம் என்று சொல்வதை ஆங்கிலத்தில் ஃபோக்கஸ் என்று சொல்லலாம், தமிழில் குவியம் என்று சொல்லலாம். அந்த குவிய நிலையில் இருந்து மனதை குவித்து செய்வதால், அதை அவதானித்து செய்வதால் அது ஒரு மெடிடேட்டடாக மெடிடேஷனாக மெடிடேட்டட் லேயர் உங்களுடைய உடலில் இருக்கும் மன உறையில் மூன்றாவது உடல் உறையில் அது பதிகின்றது. ஆகவே அந்த மெடிடேட்டட் லேயர் ஆக்டிவேஷன் ஆகும் போது மூன்றாவது உடல் உறை, இரண்டாவது உடல் உறை உங்களுடைய சுவாசத்துடன் ஆக்டிவ் ஆகின்றது. ஐந்து உடல் தேகப்பயிற்சியில் மூன்றாவது உடலான மன உடல் உங்களுடைய மெடிடேஷன் அதாவது தியான நிலையில் இருந்து ஆக்டிவேஷனை பெறுகின்றது. ஆகவே உங்களுடைய உடலில் இருக்கும் ஐந்து உறைகளில் இந்த மூன்று உறைகளும் இமீடியட்டாக உடனடியாக இந்த 18 தேகப்பயிற்சியில் அது உசுத்தப்படுகின்றது. அப்படி அது உசுத்தப்படும் போது மூன்று உடலுக்கான மூன்று உடலுக்குள் நீங்கள் செய்யும் பயிற்சிகளுக்கு இந்த மூன்று உடல் உறைகளும் தயாராகின்றன. மற்றைய மேலதிக பயிற்சிகளை நீங்கள் செய்வதற்கு. ஆகவே அப்படியான ஒரு உன்னத யோகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நன்மை என்னென்று பார்த்தால், இந்த உடலில் இருக்கும் 72,000 நாடி நரம்புகளும் ஒரு தடங்கலும் இல்லாமல் இரத்த ஓட்டம் என்று வெஸ்டர்ன் மெடிசினில் சொல்லுவோம், ஆன்மீகத்தில் எனர்ஜி ஃப்ளோ என்று சொல்லுவோம். அந்த ஃப்ளோ ரெண்டும் சரியாக நடக்குமாக இருந்தால் நீங்கள் சுகதேகிகளாக இந்த உலகத்தில் வாழலாம். அதே போல் இதை செய்யும் போது உங்களுடைய மூன்றாவது உறையான மன உறையில் மெடிடேட்டட் லேயரில் அந்த ஆக்டிவேஷன் நடக்கும் போது உங்களுக்கு ஏதாவது அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் இந்த உலகத்தில் அதிகம் உண்டு. ஏனென்றால் பொருள் உலகம், ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு அந்த அழுத்தம் குறைவாக இருக்கும். ஆனால் பொருள் உலகத்திலும் ஆன்மீகத்திலும் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த அழுத்தங்கள் உண்டு. தனித்தனிய ஆன்மீக பொருள் உலகத்தில் மாத்திரம் இருப்பவர்களுக்கு அது மிகவும் உண்டு. ஆகவே அந்த அழுத்தங்களை நீக்கக்கூடியது இந்த மூன்றாவது உடல் உறையில் நடக்கும், மெடிடேட்டட் லேயரில் நடக்கும் இந்த தியான சக்தி. ஆகவே இந்த அற்புதமான கிரியா யோகம் ஏன் ஒரு உன்னதம் என்று பார்க்க போனால், இந்த உலகத்தில் இந்த மூன்று விடயங்களையும் அந்த ஒரு மணி நேரத்தில் இந்த பயிற்சியை செய்பவர்கள் எடுக்கின்றார்கள். இதுதான் அந்த சூட்சுமம், அந்த முதலாவது உடல் உறைக்குரிய பயிற்சியை நீங்கள் செய்வதால் கிடைப்பது மற்றைய யோகத்திலே விட. ஏனென்றால் இந்த மூன்று நிலைகளையும் அந்த ஒரு மணி நேரத்தில் சொன்ன முறைப்படி செய்யும் போது உங்களுக்கு கிடைக்கின்றது. இது மூன்று நிலைகளை நீங்கள் தாண்டும் போது அடுத்த ரெண்டு உரைகளும் தாமாகவே தங்களுடைய விடயங்களை உள்ளுக்குள் சூட்சுமமாக செயல்படுத்த தொடங்குகின்றது அறிவு உடம்பும் ஆத்மா உடம்பும். இந்த நிலையை நாங்கள் சுத்திகரித்து விட்டு இதற்கு மேலாக எங்களுடைய அட்வான்ஸ் யோகா என்று சொல்லப்படும் சூட்சும உடலுக்குரிய பயிற்சிகளை குண்டலி பிராணயாமம், மேலதிக தியானம், மேலதிக மந்திரங்களை செய்யும் போது நாங்கள் ஆன்ம ஈடேற்றத்தை நோக்கி செல்கின்றோம் என்பதுதான் இந்த கிரியா யோகத்தின் அற்புதம். அதை நீங்கள் குரு மூலம்தான் படிக்கலாம். ஆனால் இந்த தொடக்க பகுதியை நீங்கள் ஆசிரியர்கள் மூலம் படிக்கலாம், அதை கேட்டு நீங்களும் செய்யலாம். ஆனால் சரியான முறையில் செய்வதால் நீங்கள் சுகதேகிகளாகவும் மன அழுத்தம் இல்லாதவர்களாகவும் இந்த உலகத்தில் வாழலாம். இனி ஆசனங்களுக்குள் வந்தோம் என்றால், முதலில் சொல்லி இருக்கின்றேன், முதல் ரெண்டு ஆசனங்களும் வணக்கத்துக்குரியது, கடைசி ரெண்டு ஆசனங்களும் உங்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் உடலின் சமநிலையை பேணுவதற்கும் பயன்படுகின்றது. இந்த உடலின் சமநிலை என்று சொல்வது என்னவென்றால், அது சிறிய விளக்கத்தை மாத்திரம் கொடுக்கின்றேன், டீட்டெயிலாக என்று போக முடியாது. உடலின் சமநிலை என்று இங்கு குறிக்கப்படுவது என்னவென்றால், உங்களுடைய சுவாசத்தை சீராக ஓட பண்ணுவது. அதாவது வலது சுவாசம், இடது சுவாசம், நடு சுவாசம் என்று மூன்று சுவாசங்கள் இருப்பதை கிரியா யோகா சாதகர்கள் அறிவார்கள். எங்களுடைய உடலில் அதில் நடுநிலை சுவாசம்தான் சுக சுவாசம். அந்த நடுநிலை சுவாசத்தை இந்த 18 ஆசனங்களும் முடிந்து நீங்கள் சாந்தி ஆசனத்தை செய்யும் போது, அந்த சாந்தி ஆசனத்தை விட்டு எழும்பும் போது உங்களுடைய உடலில் நடுநிலை சுவாசம் ஓடிக்கொண்டிருக்கும். அது சுக சுவாசம் என்று எங்களுடைய குருநாதர் சொல்லுவார். அதை அவர் தன்னுடைய ஹீலிங் மூலம் செயற்கையாகவும் அதை எடுக்கும் சக்தி அவரிடம் இருக்கின்றது. ஆனால் அதையே நம்பி பலர் வந்து அதை செயற்கையாக தங்களுடைய உடலுக்கு ஊட்டிவிட்டு மீண்டும் மீண்டும் அவரிடம் வந்து அந்த ஹீலிங் முறைப்படி அந்த சுவாசத்தை நடுநிலையாக்கி கொண்டு போவார்கள். அப்போது நான் எனக்குள்ளேயே வியந்து சிரிப்பேன். எவ்வளவு தூரம் இந்த ஆசனத்தை போட்டு அந்த சமநிலை சுவாசத்தை தங்களுடைய உடலுக்கு எடுக்காமல் பணத்தை கொடுத்தோ அல்லது ஹீலிங்கை செய்தோ அந்த சுவாசத்தை எடுத்துக்கொண்டு போகின்றார்கள். அதை தனிய சுவாசத்தை மாத்திரம் நோயை இல்லாது பண்ணுவது அது வேறு, சுவாசத்தில் மாத்திரம் சரிப்படுத்துவதற்கும் வருவார்கள் என்னுடைய குருவிடம். இருப்பினும் அந்த சுவாசத்தை சரிப்படுத்துவது என்று சொல்வது இந்த ஆசனங்களை போட்டு சாந்தி ஆசனத்தை செய்து முடிக்கும் போது அது தானாகவே உங்களுக்குள் வந்துவிடும் என்பது இங்கு சூட்சுமமான கருத்து. இப்போது நாங்கள் ஆசனத்துக்குள் வருவோமாக இருந்தால் அந்த முதல் ரெண்டு ஆசனமும் வணக்கத்துக்குரியது. அது வணக்காசனம் என்று சொல்லுவோம். பாபாஜிக்குரிய வணக்கத்துக்குரிய ஆசனம் சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன். அடுத்ததாக இருக்கிறது சூரிய நமஸ்காரம். இது ஒரு வணக்கத்துக்கு உடலில் இருக்கும் பல விடயங்களை நாங்கள் வணங்குவதாக அமையும். இந்த வணக்கத்துக்குரிய ஆசனத்தில் ஒவ்வொரு நிலைகளிலேயும் நாங்கள் அந்த வணக்கத்தை நாங்கள் வலது புறமாக சுழன்று கொண்டு செய்யும் போது எங்களுடைய உடலில் பல இடங்களை நாங்கள் வணங்குகின்றோம் என்பது அதனுடைய அர்த்தம். ஆகவே நாங்கள் எங்களுடைய ஆன்மா சூரிய நிலையை முதல் வணங்கி அது சூரிய நமஸ்காரம் என்று சொல்லுவோம். அதன் பின் நாங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை ஒரு வணக்கம் செய்கின்றோம், அன்பு அகிம்சைக்கு. அதன் பின் இந்த யோகத்தில் இருக்கும் ஐந்து நுட்பமான உடல் உறைகளுக்கு வணக்கத்தை தெரிவிக்கின்றோம். அதன் அந்த ஐந்து உடல் உறை என்றால் தேக உடல், சுவாச உடல், தியான உடல், ஞான உடல், அறிவுடல், ஆன்ம உடலுக்கு. அந்த தியான உடல், தியான உடல், ஞான உடல், இந்த ரெண்டும் சேர்ந்தது மன உடல் என்று சொல்லுவோம். இந்த ஐந்து உடல்களையும் நாங்கள் வணங்கி உடலில் அதை தொடர்ந்து எங்களுடைய கிரியா யோகத்தில் இருக்கும் பாபாஜி, அன்னை, அம்மான், 11 சித்தர்கள் அவர்களை வணங்குகின்றோம். அதன் முடிவில் வந்து மீதியாக இருக்கும் சிலவற்றிற்கு வணக்கத்தை தெரிவிக்கின்றோம். தெரிவித்தவுடன் அந்த வணக்காசனம் சாரி அந்த சூரிய நமஸ்காரம் முடிவடைகின்றது. அதான் அதனுடைய தாய்பெரியம். அந்த சூரிய நமஸ்காரம் என்பது எல்லா யோகத்திலும் ஒவ்வொரு முறையில் அவர்கள் செய்வார்கள். இதுதான் அதனுடைய தாய்பெரியம், வணக்கத்துக்குரிய ஆசனம். இதற்கு பிறகு இருக்கின்ற அந்த 14 ஆசனங்களும் சோடி ஆசனங்களாக வகுக்கப்பட்டிருக்கின்றது. ஆசனம் மாற்றாசனம் என்ற முறையில் ஒரே நிலையில் மூன்றாவது நாலாவது ஒரு சோடி, அஞ்சாவது ஆறாவது ஒரு சோடி என்று அப்படியே பார்த்து கொண்டு போய் 15வது 16வது ஆசனம் ஒரு 7வது சோடியாக அமைகின்றது. 14 ஆசனங்கள், 7 சோடி. இந்த 7 சோடி ஆசனங்களை நாங்கள் எங்களுடைய நாளாந்த பயிற்சியில் ஒரு சோடி ஆசனமாவது ஒவ்வொரு நாளைக்கு சாதகர்கள் போட வேண்டும் என்று 7 நாளைக்கும் அதை வலியுறுத்தி இருக்கின்றோம் குருநாதர்களுடைய அறிவுரையின் பேரில். இறுதியாக இருக்கின்ற ரெண்டு ஆசனத்தில் 17வது ஆசனமான முக்கோண ஆசனம் உங்களுடைய கன்சன்ட்ரேஷன் என்று சொல்லும் குவியத்தை கொண்டு வருவதற்கு மனக்குவியத்தை அது செய்யப்படுகின்றது. அது கன்சன்ட்ரேஷனுக்குரிய ஆசனம், ஃபோக்கஸ். இறுதியான ஆசனம் சாந்தி ஆசனம். சாந்தி ஆசனத்தின் போது நாங்கள் உடலில் இருக்கும் எல்லா உறுப்புகளையும் தலையிலிருந்து கால் வரையும் தளர்த்துகின்றோம். மீண்டும் எங்களுடைய உடலில் இருக்கும் சூட்சும உறுப்புகளையும் தளர்த்தி மூக்குண்ணியை பார்த்து கண்களை மூடி எங்களுடைய ஓய்வுக்கு செல்கின்றோம். அந்த நிலையில் உங்களுடைய உடல் ஒரு இறந்தவருடைய உடலுக்கு சமனான நிலையில் இருக்கும். அதில் கிடைக்கும் அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு பின்னர் ஒரு நேரத்தில் கிடைக்கும் அனுபவமாக அமையும். அதை நீங்கள் நாளாந்த பயிற்சியில் உணரலாம் என்பதுதான் அந்த சாந்தி ஆசனம். அதிலிருந்து எழும்பியவுடன், விழிப்பு நிலைக்கு வந்தவுடன் உங்களுக்கு அந்த நேரத்தில் கிடைப்பது நடுசுவாசம். இதை நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் அவத்தைகள் என்று கூறி படித்திருக்கின்றோம். இது கிட்டத்தட்ட அவத்தைகளைப் போன்றது. நீங்களாகவே உங்களுடைய கருவிகளை ஒவ்வொன்றொன்றாக நிறுத்தி மீண்டும் வரும்போது ஒவ்வொன்றொன்றாக கொண்டு வருகின்றீர்கள் இயல்பு நிலைக்கு. ஆகவே இது ஒரு சாதாரண குறைந்த விளக்கம். இந்த அன்பர் கேட்டதற்காக அவர் தன்னுடைய சுற்றத்தார்கள் குடும்பத்தவர்களுக்கு இந்த செய்தியை அனுப்பலாம். ஆனால் அவர்கள் பழக வேண்டுமென்றால் இந்த மூன்று விதிகளை நாங்கள் பிடித்து கொண்டோம் என்றால் குரு தந்த விதிகளை பாபாஜியின் அவை போதுமானது. அவர்கள் அதை கவனித்து செய்வார்களாக இருந்தால் அவர்களுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்காமல் இந்த யோகத்தை செய்யலாம். அந்த விதிகள் என்ன? இந்த ஆசனத்தை செய்யும் போது ஆசனம் மாற்று ஆசனம் என்ற முறையில் செய்ய வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்ன? இப்போது இந்த 7 சோடி ஆசனங்களையும் செய்யும் போது முதலாவது ஆசனம் செய்து தான் மாற்று ஆசனம் செய்ய வேண்டும். ஒரு ஆசனத்தை தவற விட்டு ரெண்டாவது ஆசனத்திலிருந்து செய்தால் அது உடலின் சமநிலையை குலைக்கும் என்பது அதனுடைய அர்த்தம். ஆகவே எப்போது செய்தாலும் அது சோடியாக செய்ய வேண்டும். வகுப்புகளுக்கு பிந்தி வரும் மாணவர்கள் கூட வரும்போது ஆசிரியர்களிடமோ அல்லது அவர்களுடைய அறிவு நிலையில் அந்த ஆசனங்களின் நிறைகள் தெரிந்தால் அவர்கள் வரும்போது மாற்றாசனம் நடைபெறப் போகின்றதென்றால் அதில் பங்கு பெற்றக்கூடாது. அவர்கள் அந்த நிலையில் பாயில் இருந்துவிட்டு அடுத்த ஆசனம் வரும்போது அதிலிருந்து தொடங்க வேண்டும் என்பது பாபாஜியின் ஆசன விதி என்று குருமார்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த விதி தான் ரெண்டாவது விதியாக பின்பற்றப்பட வேண்டியது. மூன்றாவது விதி முக்கியமான விதி, கிரியா யோகத்தில் மாத்திரம்தான் ஒன்று. எந்த விடயத்தையும் எந்த ஆசனத்தையும் நாளாந்த வாழ்க்கையில் கூட சுவாசத்தை அடக்கி கொண்டு எதையும் செய்யக்கூடாது. இது பாபாஜியின் விதி. யோகியார் மூலமாக இது மிகவும் ஆழ்ந்து உரைக்கப்பட்டிருக்கின்றது. டோன்ட் ஹோல்ட் த பிரத், தட் இஸ் எ தட்ஸ் எ தட் த பெஸ்ட் திங் இன் திஸ் கிரியா யோகா. ஆகவே அது மூன்றாவது விதியாக இருக்கின்றது. இந்த மூன்று விதிகளையும் சோடி ஆசனமாக செய்ய வேண்டும். தரவுகளை பயன்படுத்தி அதை அவதானித்து செய்ய வேண்டும் மூச்சுடன். மூன்றாவது, எந்த இடத்திலும் மூச்சை அடக்கக்கூடாது. இது மூன்றையும் நீங்கள் யாராவது இதை பின்பற்றி சரியாக செய்தால் நீங்கள் ஆசிரியர் இல்லாமலே இதை சிறிது படிக்கலாம். ஆனால் ஆசிரியருடன் சில வகுப்புகள் படிப்பது சாலச் சிறந்தது. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கின்றேன். இதை பேசுவதென்றால் ரெண்டு மூன்று மணித்தியாலம் பேசலாம் இன்னும் விரிவாக, ஆனால் அவ்வளவு தேவையில்லை. இது ஒரு ஆரம்ப கருத்து. ஆகவே இன்றைய சத்சங்கத்தை பாபாஜியின் அருளுடன் இதை விளங்கப்படுத்துவதற்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். மற்றைய கேள்வி ஒன்று வந்திருந்தது, அதை வார சத்சங்கத்தில் அதற்கு ஞாயிற்றுக்கிழமையில் விடை காணுவோம் என்று சொல்லி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள், முரளி ஐயா அவர்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இப்போது இறைவன் ஐயா அணைப்பிருக்கின்றீர்கள். உங்களுடைய ஒரு தொகுப்பு கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை தத்துவங்களுடன் கூடிய கேள்வி பதிலிடக்கூடியதாக அமைந்தது. அதில் இன்றைய கேள்விகளுக்கு சிறப்பாக முக்கியமாக எல்லோரும் தெளிவாக அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் கிடைக்கப்பெற்றது. எனவே அந்த சாதகர் கேட்ட கேள்விக்கு இதற்கன் அவருக்கு நான் நன்றியை கூற விரும்புகின்றேன். நாங்கள் எல்லாருக்கும் எல்லாம் தெரிந்தாலும் அது மனத்தில் பூரணமான நிலையில் வைத்துக்கொண்டு செய்வதற்கு இப்படியான மீட்டல்கள் மிகவும் வழிகாட்டியாக இருக்கின்றன என்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றேன். அந்த அன்பர் கேட்ட கேள்வியை நான் திரும்ப சொல்லவில்லை. அதாவது யோக பயிற்சியை பற்றிய விளக்கத்தை திருப்பி அவருடைய கேள்விகளில் கேட்கப்பட்டதற்கு அமைய சிறப்பாக தரப்பட்டது. அதில் முதலாவதாக கிரியா யோக 5 உடல்களுக்குரிய பயிற்சி, அதில் முக்கியமாக தேக உடல் பயிற்சி, அதாவது பாபாஜியின் தங்க விதிகள் எடுத்து கூறப்பட்டது. அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி, அந்த தங்க விதிகளுடன் கூடிய தேக பயிற்சிகளில முக்கியமாக யோக பயிற்சியில் 18 ஆசனங்கள் உள்ளனவென்றும், அதில் முதல் இரண்டு வணக்கத்துக்குரிய ஆசனமாகவும் கடைசி வந்து சாந்தி ஆசனம் செய்யும் மிகுதி 14 ஆசனங்கள் உடல் அசைவுக்குரிய ஆசனங்கள் எனவும் சிறப்பாக விளக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல உடலின் சமநிலை என்பது சுவாசத்தை சீர் செய்கின்ற என்ற கருத்தையும், அடுத்து சுவாசத்தை நடுநிலையாக்கும் போதுதான் இதனுடைய இது கிடைக்கின்ற என்பதும் தெளிவாக விளங்கப்பட்டது. அடுத்தது இவைகளை செய்யும் போது முக்கியமான ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டது. முதலில் குருவிடம் பயில வேண்டும் என்ற முக்கியமான விடயம் தெரிவிக்கப்பட்டது. அதை நாங்கள் இந்த சற்சங்கத்திலிருந்து விளங்கப்படுவதிலிருந்து அதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்துடன் இந்த 18 ஆசனங்களை செய்யும் போது உடலில் உள்ள 72,000 நாடிகளும், அதாவது ஆக்டிவேட் பண்ணப்படுவதால் சீர் செய்யப்படுவதால் எங்கள் உடலில் நோய்கள் உருவாகாது என்பதும் தெளிவாக எடுத்து கூறப்பட்டது. அது சரி என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல இந்த 18 ஆசனங்களை செய்யும் போது இரத்த ஓட்டம் சீர் செய்யப்படுவதால் இரத்த ஓட்ட அடைப்புகள் சீர் செய்யப்படுவது அதிலிருந்து விடுபடக்கூடியதாக உள்ளது. ஆகவே இந்த இரத்த ஓட்டத்தை சீர் செய்வதை மனத்தால் அவதானித்துக் கொண்டு செய்யும் போது மனம் தியான நிலைக்கு, அதாவது ஒரு நிலைக்கு வருவதை உணரக்கூடியதாக இருக்கும். இந்த உணரக்கூடியதாக இருக்கு. இதை நாம் உணர்ந்து செய்யும் போது இந்த நிலை தெளிவாக மனத்தில் புரியும். அதாவது மெடிடேட்டர் லேயர் நடக்கும் தியான பயிற்சியை பற்றியும் சிறப்பாக கூறப்பட்டது. எனவே நாங்கள் இந்த சற்சங்கத்தில் கூறப்பட்ட முக்கியமான கருத்துக்களை ஒவ்வொன்றையும் சரியாக எங்கள் மனத்தில் நிலைநிறுத்தி அதன்படி செய்து எங்களுடைய சாதன பயிற்சிகளை மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்று தங்க விதிகளை அடைவதற்கு நாங்கள் முன்னோக்கி செல்வோமாக. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம. மிகவும் அருமையாக அதை முடிந்தளவு தொகுத்தீர்கள். அவ்வளவுதான் செய்ய வேண்டும் ஏனென்றால் நாம் விரிவாக ஒவ்வொரு சொற்களாக ஒரு ஒரு புது சாதகர் என்ன மாதிரி இதில் தெளிவடையலாம் என்ற முறையில் அதை விரிவாக கொடுத்திருக்கின்றேன். மீண்டும் கேளுங்கள். இந்த தங்க விதியல் கிரியா யோகத்தில் எப்படி வேலை செய்கின்றதென்றால், நாங்கள் நல்லவற்றை எல்லாம் பழக வேண்டும், எடுக்க வேண்டும், தீயவற்றை விட வேண்டும். இதைத்தான் பதஞ்சலி யோகத்தில் யமன் நியமம் என்று கூட சொல்லுகின்றார்கள். ஆகவே கிரியா யோகத்தில், பாபாஜியின் அற்புதமான யோகத்தில், அது தங்க விதிகள் ஊடாக எங்களுக்கு ஊட்டப்படுகின்றது. ஆகவே நாங்கள் அதன் வழி நின்று இந்த பயிற்சியில் செய்யும் போதுதான் அதில் முழுமையான வெற்றி இருக்கும் என்ற ரகசியத்தையும் இங்கு குருமார்கள் சொன்னதை சொல்கின்றேன். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம. அடுத்ததாக முரளி சார் இருக்கின்றீர்கள் இணைப்பில். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் இந்த சத்சங்கத்தில் இப்போது கூறலாம். பேசுங்க. மியூட் மியூட்டுக்கு போய்விட்டீர்கள். அன்மியூட் பண்ணிட்டீங்க. பேசுங்க. போது இப்போது கேக்குது. சொல்லுங்க.
இந்த சத்சங்கம் நல்லா இருந்ததுங்கய்யா. இந்த கிரியா யோகம் எந்த அளவுக்கு நமக்கு உதவியா இருக்கு அப்படிங்கறது, ஒன்னு ஒன்னும் எப்படி இருக்கு, எந்தெந்த ஆசனத்தில் எந்த விதமாக பலன் நமக்கு கிடைக்கிறத பத்தி விவரமாக சொன்னீங்க. நன்றி. முக்கியமாக இந்த கிரியா யோகாவில் நம்ம ஆரோக்கிய நிலை எப்படி வருகிறது என்றால், உடம்பு எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமா இருப்போம் அப்படின்னு சுவாமி ராம் சொன்னாரு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னாரு. எப்படின்னா, ஒரு காம்பவுண்ட் செவத்து மேல ஒரு பூனை இருந்தா அதை சும்மா புஷ் பண்ணி தள்ளி விட்டீங்கன்னா கீழே விழுந்து உடனே எழுந்து ஓடி போயிடும். ஏன்னா அது இயற்கையாகவே அதுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு, நெகிழ்வுத்தன்மை. அதனால அது அந்த போல ஒரு எந்த எந்த ஆளும் ஒரு உருவத்தை வச்சு நம்ம இடப்பட முடியாது. இவர் ஆரோக்கியமா இருக்காரு, இவர் ஆரோக்கியம் இல்லைன்னு. ஒல்லியா இருக்காரு, இவர் ஆரோக்கியமா இருப்பாரு நம்ம நினைப்போம். ஆனா நல்லா வெயிட் ஆகணும்னா அவ்வளோ அதை குனிஞ்சி காலை தொட முடியும். அந்த ஒல்லியா இருக்கிற ஆளால, ஸ்கெல்ட்டா இருக்கிற ஆளால குனிஞ்சி காலை தொட முடியாது. அப்ப இந்த உடல் எந்த அளவுக்கு உங்களுக்கு தளர்வு நிலையில வருது, ஃபிளெக்சிபிலிட்டி வருதோ அந்த அளவுக்கு நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு அர்த்தம். முக்கியமாக அந்த ஃபிளெக்சிபிலிட்டியை கொடுக்கறது இந்த கிரியா யோகாவில் ஒரு முக்கியமான யோக கலையில உள்ள அது மெயின் கான்செப்டே. அந்த உடம்பு வளையும் தன்மையை கொடுக்கறது. அதனாலதான் சொல்லுவாங்க, ஐந்தில் வளையாது ஐம்பதில் வளையாதுன்பாங்க. அந்த 50ல வளையாதது கூட வளைய வைக்கிறது தான் இந்த யோக முறை. அந்த ஒரு கான்செப்ட்ல நம்ம எல்லாருமே டெய்லி சசிந்திரன் சார் சொன்ன போல ஒரு ரெண்டு செட் ஆஃப் ஆசனா செய்து நம்ம உடலை நல்ல ஒரு தளர்வு நிலையில ஃபிளெக்சிபிலிட்டியா வரா மாதிரி வச்சுக்கிட்டா நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஓம் கிரியா பாபஜினமும் சிவாய நம.
நன்றி நன்றி. மிகவும் அருமையாக எங்களுடைய குரு சொன்ன இன்னொரு உதாரணத்தையும் சொல்லி மக்களை நீங்கள் இன்னும் அதில் ஆர்வமூட்டி இருக்கின்றீர்கள். மிகவும் நன்றி சுவாமி ராம் அவர்களுக்கும், யோகி ராமையா சத்குரு அவர்களுக்கும். இந்த குரு பரம்பரையில் நாங்கள் வந்திருக்கின்றோம், அதுதான் உண்மை. இன்னும் பல விடயங்களை உதாரணமாக சொல்லலாம், ஆனால் இவ்வளவும் ஆரம்ப சாதகர்களுக்கு சாதகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே எல்லோரும் இதன் வழி நின்று இதை பயிலுங்கள். இன்று கார்த்திகேயன் ஐயா இணைப்புக்கு வர முடியாது விட்டார். அவருக்கு இணைப்பு கொடுத்திருந்தேன், அவரை வரவில்லை. ஏதோ ஒரு பணியில் இருக்கின்றார், அங்குதான் அவருடைய தொண்டு சுரக்கின்றது. ஆகவே இங்கு வராதது ஒரு பிழையாக இருந்தாலும் அந்த தொண்டுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விடயம் பாபாஜியின் கிரியா யோகத்தில். அது வளரட்டும். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம.